أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இப்படி ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதான். ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அதை கொண்டு அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது நீ நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்கள் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எங்களுடைய எல்லா இபாதத்துகளையும் முழுமைப்படுத்தியவர்களாக, எந்த கடனும் இல்லாமல் யா அல்லாஹ் உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் கலிமாவோடு மரணிக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கித்தருவாயாக. எந்த குரானுக்காக வேண்டி வாரம் வாரம் எங்களுடைய நேரங்களை எடுத்து நாங்கள் இங்கே வருகிறோமோ, அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் உன்னை பற்றியும் யா அல்லாஹ் உன் தூதரை பற்றியும் உலகத்திலே எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ, அது போன்ற மதரசாக்களையும் ஜாமியாத்துகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, தாபியின்களுடைய, தபா தாபியின்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை பொருந்தி கொண்டு எங்களுடைய சந்ததிகள் அதற்கு பின்னும் கியாமத்து நாள் வரை வருகிற மக்கள் இதை கொண்டு பிரயோஜனம் தருகிற ஒரு பொருளாக ரப்பே நாயனே நீ இதை ஆக்குவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சூரத்து நூரை நீங்கள் படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள், மனநமிட வையுங்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூறாவை குறித்து சிலாகித்து சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய தொடர்புடையான விளக்கங்களை தப்சீர்களை நாம் இந்த வகுப்பின் ஊடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்தில் நம்முடைய உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்தை எந்த பொறுப்பை அல்லாஹ் பெருமானாருக்கு தந்திருந்தானோ அந்த ஓர் இறைவன் பக்கம் மக்களை அழைக்கிற பணியை தடுப்பதற்கு அதை முறியடிப்பதற்கு எந்த வகைகளெல்லாம் முடியுமோ எல்லா வகையிலும் முயற்சி செய்துவிட்டு கடைசியாக பெருமானாருடைய குடும்பத்தாரின் மீது பெருமானாருடைய மனைவியின் மீது இட்டுக்கட்டுதலை களங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெருமானாருடைய அந்த தாவத்தை பெருமானாருடைய அந்த தபலீகை முடக்கலாம் என்று ஆசைப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு பாடத்தை தந்தான் என்பதை நாம் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே அல்லாஹு தஆலா கடந்த வாரத்தில் சொல்லுகிற போது நாம் சொன்னோம், அன்னை ஆயிஷா அவர்களின் மீது பாலியல் ரீதியான இட்டுக்கட்டுகளை வைத்து அதன் மூலமாக பெருமானாருக்கு சிரமம் கொடுக்கலாம், அவர்களுடைய தாவாவை முடக்கலாம் என்று யோசித்த அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வழிகாட்டுதலை இந்த ஆயத்தின் மூலமாக அன்னை ஆயிஷாவின் மீதுள்ள அந்த கலங்கத்தை துடைத்தெறிவதற்கு இந்த குரானும் இந்த குரானின் மூலமாக இந்த உலகம் வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு பள்ளியினுடைய மெம்பர்களும் மெஹராபுகளும் அந்த உம்முல் முஃமினீன் அவர்களுடைய வரலாறை பறைசாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஆயத்துக்களை இறக்கினான். 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் அன்னையவர்களை பற்றி உண்டான பரிசுத்த தன்மையை குறித்து அல்லாஹு பேசினான் என்பது வரை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதில் அந்த முழு வரலாறையும் பார்த்துவிட்டு கடந்த வாரத்தில் அதில் குற்றம் சுமத்தப்பட்ட சில மனிதர்களை குறித்தும் ஒரு சில செய்திகளை சொல்லி நாம் அவர்கள் நிலை என்ன என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பதும் மின்கும், நபியே இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்க், உங்களுடைய மனைவியின் மீது அன்னை ஆயிஷாவின் மீது எவர்கள் பாலியல் ரீதியான இட்டுக்கட்டை ஒரு பொய்யை பரப்பி இருக்கிறார்களோ, உஸ்பதும் மின்கும், அவர்கள் உங்களிலே உள்ள ஒரு சிறிய கூட்டம், லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு சிரமமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பல் ஹுவ கைருல் லக்கும், அது முழுக்க முழுக்க உங்களுக்கு நலவை தரக்கூடிய ஒரு செய்தி, லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், இந்த சதி வேளையில் பெருமானாருடைய மனைவியை கொச்சைப்படுத்துகிற வேளையில் எவர்கள் ஈடுபட்டார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் பாவத்திலே பங்குண்டு, எந்த அளவு அவர்கள் பாவத்திலே திளைத்தார்களோ அதற்கு தோதுவாக நாம் அவர்களுக்கு தண்டனைகளை வைத்திருக்கிறோம், வல்லதி தவல்லா கிபரஹூமின்ஹும், அதிலே எவர் மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து அந்த செய்தியை பரப்புவதிலே ஈடுபட்டாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித்தருகிறார். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்க், இஃப்க் அப்படிங்கக்கூடிய வார்த்தை குர்ஆனிலே பொய்க்கும் அதே போன்று அடுத்தவர்களை இட்டுக்கட்டுதல் அடுத்தவர்களை குறித்தான கேவலமான பதிவுகளை உலகத்தில் செய்வதற்கு பல்வேறு வார்த்தைகளை இறைவன் பயன்படுத்துகிறான். அதில் இஃப்திரா என்ற ஒரு வார்த்தை, ரெண்டாவது கிதுப் என்கிற வார்த்தை, இப்படி பல்வேறு வார்த்தைகள் வருகிறது. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல இஃப்க் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அதாவது அது என்னவென்றே தெரியாமல் இப்படி இருந்திருக்குமா அல்லது நடந்திருக்காதா என்பதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு பொய்யிலே மிகப்பெரிய பொய், இந்த அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, இவராக இவருடைய மூளையிலே ஒன்றை உருவாக்கி அதை மக்களுக்கு மத்தியிலே பதிய வைத்து அதன் மூலமாக பெருமானாருக்கு சிரமம் கொடுப்பதற்காக வேண்டி இந்த ஒரு கூட்டம் எத்தனித்தது. அந்த கூட்டத்தை பற்றி தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறான். அந்த இஃக்கை கொண்டு வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்களின் மூலமாக எத்தனையோ சோதனைகள், ஒன்று ரெண்டு இல்ல, எத்தனையோ சோதனைகள். பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சகோதரர் மூசா நபிமார்களிலே சோதிக்கப்பட்டவர், அவரை விட அதிகமாக நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹு தஆலா எல்லா வகைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நிலையை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறு சோதனைகள் உலகத்தின் மூலமாக வந்தது. ஏனென்று கேட்டால், இந்த நுபுவத் அந்த 30 ஆண்டு காலங்களில் முடிவதல்ல, இது கியாமத் நாள் வரை இதனுடைய தொடர் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறித்து கவலைப்பட்டார்களோ இல்லையோ, ஆனால் காஃபிர்களும் முனாஃபிக்குகளும் இப்படி தருகிற இந்த சிரமங்களினால் நம் கொண்டு வந்திருக்கிற இந்த தீனை, இந்த தாவத்தை நம்மால் முழுமைப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், இவர்கள் தருகிற சோதனை மக்காவோடு ஒட்டி உள்ளது, மதீனாவோடு ஒட்டி உள்ளது, அது காலம் சார்ந்தது. ஆனால் இந்த தீன் கியாமத்து நாள் வரை உள்ளது. இந்த சிறு சிறு சோதனைகளால் நாம் இந்த தீனை போய் அதா செய்வது, ஃபுல்ஃபில் பண்றதுல ஏதாவது சிறலும் இடையூறுகளும் வந்து இதை நம்மால் முழுமைப்படுத்த முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் பின்னால் போட்டு விடுமோ என்ற கவலை. தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மிக லேசாக அல்லது இதை விட்டு வெளியே வருவதற்கு எல்லா வகையிலும் முயற்சித்தார்கள். ஆனால் சோதனையில் கடுமையான சோதனை. 1 மாத காலம் வகி இறங்கவில்லை. 1 மாத காலம் தன் மனைவியை பற்றி ஊர் விதவிதமாக பேசுகிறது. அவ்வளவையும் தாங்கி கொண்டு, இது அன்னை ஆயிஷாவின் மீது வைக்கிற ஒரு அபாண்டம் மட்டுமல்ல, ஆயிஷாவின் ஊடாக அவர் வழியாக பெருமானாருடைய ஷராபத், பெருமானாருடைய கண்ணியத்தை குலைக்கிற ஒரு மிகப்பெரிய சதிவேலை. அல்லாஹ் அதை சொல்லுகிறான், இஃப்க் என்கிற வார்த்தையை கொண்டு. அவர்களுக்கு அது என்னவென்றே புரியாத அல்லது இவர் மீது இப்படி சொல்ல முடியுமா என்கிற யோசனை கூட இல்லாத ஒரு செய்தியை அன்னை ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டினார்கள். அவர்கள் ருஸ்ப, அவர்கள் ஒரு சிறிய கூட்டம். ருஸ்பத்துன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு 10 பேர் அல்லது 10க்கு உள்ளே. இமாம்கள் தப்சீரில் எழுதுவார்கள், 10க்கு உட்பட்ட ஒரு குழு, அப்படி இல்லைன்னா 10லிருந்து 40 பேர்கள் அடக்கிய ஒரு குழு, இதுக்கு பேர் தான் உஸ்ப. உஸ்பத்துன் அப்படின்னு சொன்னா சின்ன குழு. ஏன் அப்படின்னு கேட்டா, பத்ருடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுல அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நேரம் சஜதால படுத்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஹதீஸுகளில் வரும், அந்த முன்னிரவு நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா வந்து எழுப்புவாங்க, பஜதாலப்படுத்தினு, யாரை சொல்லா போதும், நீங்கள் அழுகிறது பார்த்தா எங்களுக்கே சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸில் வரும், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாப லம் துஅபத் ஃபில் அர்தி அபத. அப்போ பெருமானார் சொன்ன வார்த்தை இதுதான், யாரெல்லாம் இந்த சின்ன கூட்டத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தினால் இவர்கள் அழிந்து போனால் உன்னை வணங்குவதற்கு கூட பூபாகத்தில் ஆள் இருக்க மாட்டார்கள், அதனால எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த உஸ்பா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு சிறிய ஒரு ஒரு பகுதி. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு 10க்கு. ஆனால் இந்த உஸ்பா அப்படிங்கிறதை குறித்து எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ருஸ்பத்துன் என்கிற வார்த்தை ஒரு சிறிய கூட்டம் என்றுதான் வந்திருக்கிறதே ஒழிய இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் என்ற செய்தி மிக டீட்டெயிலாக வரல. சில பேர்களை குறித்து பெருமானார் காட்டி கொடுத்தார்கள். அதில் போன வாரம் சொன்னது மாதிரி ஹஸான் பின் சாபித் என்று சொல்லுகிற பெருமானாருடைய அவை கவிஞர், அவருடைய பெயரும் இந்த இஃப் இந்த செய்தியை பரப்பியதில் இருந்தது. ரெண்டாவது அதாவது மிஸ்தஹ் பின் உசாசா என்று சொல்லுகிற அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறிய தாயாருடைய மகளின் மகன், தன்னுடைய சிறிய தாயாருடைய சகோதரி, தன்னுடைய சகோதரியின் மகன், அன்னை ஆயிஷாவினுடைய தாய் வழி மாமியின் மகன், இது ஒருத்தர். மூணாவதாக ஹம்னா பின்த் ஜஹஸ் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக இருந்த ஜைனப் பின்த் ஜஹஸ் என்பருடைய சகோதரி ஹம்னா பின்த் ஜஹஸ். இந்த 3 பேருடைய பெயர்கள் தஃப்சீர்களிலே ஹதீஸுகளிலே மிக ஆழமாக எடுத்தளப்பட்டிருக்கிறது. இந்த உஸ்பா அப்படிங்கிறதுல அந்த 3 பேர் மட்டும்தான். அது இல்லாமல் முனாஃபிக்குகளிலே அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற அந்த ஒரு மனிதரை பற்றியும் வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கு. அவர்தான் இதனுடைய அந்த 2வது வகையில் வரும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இந்த பாவத்தை முன்னின்று செய்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு என்பதில் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற முனாஃபிக்குகளுடைய தலைவர். இரண்டாவது, அவரோடு சேர்ந்து இருந்த ஒரு மனிதரை பற்றியும் ஹதீஸ்களிலே வருகிறது. இப்ப இவ்வளவுதான், இந்த 4-5 பேர்களை மட்டும்தான் ஹதீஸ் ரீதியாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிறிய கூட்டம் உஸ்பத்தும் மின்கும், அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். மின்கும் அப்படின்னு சொன்னா they are belonging to yours, அவங்க உங்களிலிருந்து உள்ளவங்க. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மின்கும் என்பதில் அந்த முனாஃபிக்குகள் வரமாட்டார்கள், முஸ்லீம்கள் மட்டும் வருவார்கள். ஹஸான் பின் சாபித், அதே போன்று ஹம்னா பின் துஜாஷ், அதே போன்று மிஸ்தஹ் பின் உசாசா என்று சொல்லுகிற அந்த நபி தோழர், இந்த மூணு பேரும் தான் வருவாங்க, அந்த மற்றவங்கள்லாம் இதில் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை கிதாபுகளில் எழுதுறாங்க. இன்னும் சில தப்சீர்கள் எழுதுறாங்க, இல்லை இல்லை அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலும் அதற்குள்ளே வருவார். ஏன் அப்படின்னு கேட்டா அவரும் முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, அவரை முஸ்லீமை விட்டு வெளியாக்கல. பெருமானார் இருக்கிறவரை அதே பள்ளியில் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்தார். இவங்க போருக்கு போனா அவரும் வருவார், இவர்கள் நோன் போய்த்தார் அவரும் வைப்பார், இவர் எல்லாமே செய்வார். ஆனால் அந்த நிஃபாக் என்ற அடையாளத்தோடு அல்லாஹ்வினால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதர் உள்ரங்கமாக பெருமானாரை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் வெளிரங்கமாக அங்கீகரித்தார். இந்த அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் அப்படிங்கிறவரை பற்றி இதுதான் நிலைமை. இப்ப இந்த கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்றான், உஸ்பத்தும் மின்கும், உங்களை சார்ந்தவர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த மின்கும் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் அல்லது தன்னை சார்ந்த, தன்னோடு உள்ள அப்படிங்கிறதுக்குரிய பொருள். இதுல அல்லாஹு தஆலா மின்கும் அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி தர்றான். குர்ஆனுடைய வேற ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம்னா அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுவான், இந்த மூமினுடைய இந்த சொசைட்டி இருக்கிறது, இந்த இஸ்லாமிய சொசைட்டி என்றைக்கு நாம இஸ்லாத்தை ஏற்று அல்லது ஒரு தாய் தந்தையினுடைய வயிற்றுல பிறந்து அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷத் அன்ன முஹம்மத ரசூலுல்லா, நான் அல்லாஹுவை ரப்பாகவும் பெருமானாரை நபியாகவும் ஏற்கிறேன் என்று சொன்ன உடனே இந்த சொசைட்டியில இந்த குரூப்ல அவரும் ஒரு அங்கம், அவரும் ஒரு உறுப்பினர். இந்த மொத்த சொசைட்டியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு உடம்பை போன்று, இது ஒரு ரூஹ், மொத்த ரூஹ். அதனால மின்கும் அப்படிங்கறதுல யூ ஆர் ஹோல் சோல், ஒத்த சோலாக அல்லாஹு தஆலா ஓர் உயிராக இந்த சொசைட்டியை குறிப்பிட்டு சொல்லுகிறான். இந்த ஆயத்துல மட்டும்தான் அப்படி சொல்றானா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் பல ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஆயத்துல வருது, அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல் லதீன ஆமனு லா யஸ்கர் கவ்மும் மின் கவ்மின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகூன கைரம் மின்ஹும் வலா தல்மிசு அன்புஸக்கும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களிலே ஒருவர் அடுத்த கூட்டத்தாரை கேவலப்படுத்த வேண்டாம், லா இஸ்கர் ரொம்ப இழிவாக கருத வேண்டாம். நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி இஸ்லாத்தில் எப்போதுமே நெகட்டிவிட்டி கிடையாது, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ், ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். அப்ப அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான், லா இஸ்கர் கவுமும் மின் கவுமின், உங்களிலே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசமாக கேவலமாக பார்க்க வேண்டாம். ஒரு அடுத்த சகோதர மதத்தை சார்ந்தவரை கூட நேரடியாக ஒருவரை பார்த்து ஏ காஃபிரே அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லாமிய அளவில் உரிமை கிடையாது, பெருமானார் அதற்கு அனுமதி தரல. ஏன்னா என்னைக்கும் அவர் மூமினாக ஆகலாம், நம்மள்ட்ட அந்த சியூரிட்டியும் கேரண்டியும் கிடையாது. அதனால காஃபிரேன்னு நேரடியாக சொல்ற, மொத்தமாக குறித்து அல்லாஹுவை மறுக்கிறவர்கள் இப்படி என்றெல்லாம் பேசலாம், ஆனால் தனி ரீதியாக ஒருவரை குறித்து அப்படி சொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேவலமாக கருத வேண்டாம், லா யஸ்கர் கவுமும் இழிவாக கருத வேண்டாம், வலா நிசாஉம் மின் நிசாஇ ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இழிவாக கருத வேண்டாம், அஸா யகுன் கைரம் மின்ஹும், சில நேரங்களில் அல்லாஹ்வின் இடத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார். மாதிரி யாரை வந்து நாம் கீழ்த்தரமாக கருதுகிறோமோ அவர் அல்லாஹ்வின் இடத்திலே உயர்ந்தவராக இருப்பார். அல்லாஹ்வின் இடத்திலே யார் உயர்ந்தவரோ அவர்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர். இதுதான் ரூல், ஜென்ரல் ரூல். நானாக நான் இங்கே இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், ஜிப்பா போட்டிருக்கேன், வெள்ளையா இருக்கேன், கருப்பா இருக்கேன், சோப்பா இருக்கேன், பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி எதுவும் கிடையாது. இஃப் ஹீ இஸ் அக்செப்டபுள் இன் த லிஸ்ட் ஆஃப் அல்லாஹ், ஹீ இஸ் த நோபிள். ஒன்லி ஒன் திங், ஒரே விஷயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்னிடத்தில் சிறந்தவர், உலகத்தில் சிறந்தவர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை இறைவனிடத்தில் அழகாக காட்டுவதற்குத்தான் முயற்சி செய்யணுமே தவிர நம்ம வேற எவன்ட்டையும் காட்ட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இவங்கள்ட்ட காட்டினா அல்லது நம்மள்ட்ட உள்ள படாடோபங்கள் இவருக்கு தெரிந்தால் நம்மை மதிப்பார்கள். அப்படி உலகத்தில் அழிஞ்சு போனவே நிறைய பேர் இருக்கான். காரூனுடைய வரலாறை அல்லாஹ் அழகாக சொல்லுவான். அப்படியே அவனுடைய படாடோபங்களோடு அந்த பட்டங்களோடு அந்த குதிரை அணிகலன்கள் அந்த இதோட போகும்போது அங்கே நின்று பல பேர் பார்த்து சொன்னாடா நான் இப்படி இருக்கு நமக்கு இருக்கணுமே. ஒரு 50 ஒரு 100 பென்ஸுக்காரு ஒரு 200 ஆடி காரோட அப்படியே ஆட்டம் போட்டு பார்த்த இன்னைக்கு உள்ள கதையில் சொல்லணும்னா பார்த்த உடனாடா நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கணும். எல்லாம் சொல்கிறான் அவனை வைத்தே அழித்தோம். அப்போ இந்த அடுத்தவர்களுக்கு காட்டுகிற ஒரு நிலை அல்ல அல்லாஹுக்கு காட்டுவோம். லா யஸ்கரு கௌமும் மின் கௌமின் அசா இன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அசா இன் யகூன் கைரம் மின்ஹும் வலா தல்மிசு அம்ஃபுஸகும். அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தல்மிசு அம்ஃபுஸகும், நீங்களில் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் கேவலமாக அடுத்தவரை கருத வேண்டாம். உங்கள்ல ஒரு மூமின் இருக்காரு, அந்த வார்த்தைக்கு வலா தல்மிசு அம்ஃபுஸ உங்களை உங்களுடைய நஃப்ஸை உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒருத்தர் தன்னை கேவலப்படுத்திக்கிறது இஸ்லாத்துல கூடாது. ஒருத்தர் தன்னை நான்லாம் பாவிங்க நான்லாம் மோசமானவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படி சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. இது அல்லாட்ட சொல்லலாம். இறைவனுக்கு முன்னால் போய் உட்காந்து எல்லாம் நான் பாவியா இருக்கேன் பாவத்தை பண்ணிங்கிறது வேற, வெளியே வந்து நான் இப்படி இருக்கேன் நான் முனாஃபிக்கா இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் குர்ஆன் ஏவுகிறது. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள் ஒரு மனிதர் லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யதுல்ல நஃப்ஸா, ஒரு மூமின் அவரை அவரே தரக்குறைவாக எண்ணிக்கொள்வது நடத்துவது கூடாது. அதனால தான் நீங்கள் ஆடை அணிந்தால் அழகான ஆடையை அணியுங்க, அத்தர் போட்டுக்குங்க, குளிச்சு உங்களுடைய உடம்புக்கென்று சில ஹக்குகள் இருக்கிறது. ஒரு சஹாபி வந்தார், நல்ல பெரிய ஜடா முடி தேனு புழுத்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு, குளிச்சு பல நாள் ஆச்சு, சொரண்டுன்னு அழுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அரபு நாடுகளில் தண்ணி கிடைக்காது, அங்கிருந்து ஆடு மாடு மேய்க்கிற ஒட்டகங்கள் மேய்க்கிற பணி. பள்ளியில் வந்து நின்னா அவரை பார்த்தா பல பேர் கொஞ்சம் அப்படி நம்மட்டு நின்னாங்க, இவ்வளோ பெரிய முடி. அப்போ நாயம்சல் ஆலயத்தில் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, போய் முடியை வெட்டி நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. அப்போ தான் சொன்னது ஜும்மாவுக்கு நீங்கள் வருகிற போது குளித்து வருவது சுண்ணா. ரெண்டாவது எவனுக்கெல்லாம் முடி இருக்கிறதோ மன்கான லஹு ஷாருன் அலைஹி அய்யதரஜ்ஜல், முடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்ல அதுக்கு எண்ணெயை தேய்ச்சி அதை அழகுபடுத்தி அதை எப்படி வெட்டணுமோ வெட்டி அப்படி வைக்கிறது தான் அழகு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுலுக்குன் நபி அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. ஹுலுக்குன் நபி ஹல்குன் நபி, பெருமானாருடைய கிரியேஷனை பத்தி ஷமாயிலு திருமிதி என்கிற கிதாபில் முதல் பாடத்தில் கொண்டு வருவார். நாயம் சொல்லாம் அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, பெருமானாருக்கு காதினுடைய சோனை வரை முடி தொங்கும்னு ஒரு அதை அழகா வெட்டி வச்சிருப்பாங்க. நாயம் சொல்லார் அதை பார்த்தாலே அழகா இருக்கும். பெருமானாருடைய அந்த முடி அமைப்பு காதின் சோனை வரை பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை கத்தரிச்சு ஒவ்வொரு இரவுலையும் எண்ணெய் தேய்ச்சி நாயம் சொல்லா அலை செல்லம் பராமரிப்பாங்க. இப்படி தன்னை அழகாக காட்டி கொள்ளுதல் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேமத்தை வெளிக்காட்டுவதில் அதுவும் ஒன்று. அப்ப லா தனாபசு அம்புசக்கும், உங்களில் ஒருவரை ஒருவர் கேவலமாக நீங்கள் எண்ணிக்கொண்டவர். இந்த அம்புசக்கும் அப்படிங்கிறதுல நம்மளை என்றது மட்டுமல்ல, நம்மை சார்ந்த நம்மோடு இஸ்லாத்தில் பயணிக்கிற நம்முடைய சகோதரர்களை குறித்தும் ஒருவர் எண்ணுவது அது அவரையே தாழ்த்துவது போன்று. செய்தி விளங்குதா? அடுத்தவரை நீ நினைக்கிறதும் அடுத்தவரை கேவலப்படுத்துறதும் நீங்கள் உங்களை நீங்களே உங்கள் கண்ணிலே நீங்கள் குச்சியை வைத்து குத்துவதற்கு சமமானது. இது ஒரு ஆயத்துல. உங்களில் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம். அங்கே அம்புஸ் நல்லா சொல்றான், உங்களை நீங்களே கொலை பண்ணிக்காதீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அந்த இடத்துல உங்களில் ஒருவரை ஒருவர் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். அப்ப நீங்க எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஒரு நஃப்ஸை போன்று, நீங்கள் முழுமையானவர்கள், நீங்க அதனால இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதை இந்த இடத்துல சொல்றான், அவர் உங்களிலே உள்ளவர், அதனால நீங்க அவர்களை குறித்து தரக்குறவையாக நினைக்க வேண்டாம். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், ஒரு மிகப்பெரிய டோர் எல்லாம் ஓபன் பண்ணி விடுறான். ஒரு மிகப்பெரிய டோர், என்ன டோர்? ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு க்வெஸ்சன் பேப்பர். நம்ம அடிக்கடி சொல்றது நம்ம வாழ்க்கை, நமக்கு வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை, ஒரு க்வெஸ்சன் பேப்பர். அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல மனைவி இருக்கலாம், நம்முடைய காசு இருக்கலாம், நம்ம பிள்ளை இருக்கலாம், நம்முடைய தொழில் இருக்கலாம், நம்முடைய படிப்பு இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்து இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். நிறைய பேர் தோத்து போறது ஏன் அப்படின்னு கேட்டா, அடுத்தவன் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து எழுதுறதுனால. நம்ம அடுத்தவன் க்வெஸ்சன் பேப்பருக்கு தான் ஆன்சர் எழுதுவோமே ஒழிஞ்சு நம்ம க்வெஸ்சன் பேப்பருக்கு ஆன்சர் எழுத முடியாது. நமக்கு என்ன க்வெஸ்சன் நல்லா கொடுத்துருக்கானோ அதுக்கு ஆன்சர் எழுதுறது, அதுதான் வாழ்க்கை. அப்ப எனக்கு என்ன சோதனையோ அந்த சோதனை என்ன பொறுத்த அளவில் என் இறைவனால் எனக்கு தரப்பட்டது. லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அதை குறித்தான மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு வேண்டாம். என்ன அழகானவர் இதை நபியின் ஊடாக அல்லாஹு தஆலா மொத்த மூமின் சமுதாயத்திற்கும் சொல்லுகிறார். அந்த சோதனை அல்லது அந்த இழிவு எந்த வகையிலும் வரலாம். ஏன்னா உங்க க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்து, உங்க க்வெஸ்சன் பேப்பர் மதிக்காத மனைவி வரலாம், கை வச்சாலே ரோட்ல கொண்டு போய் விடுகிற வியாபாரம் வரலாம், அல்லது எல்லாத்திலையும் அவர் நினைக்கிறாரு நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டேன், அருமையான மனைவி, காசு, வீடு, எல்லாம், கார், பங்களா, நல்லா இருக்கேன். ஆனா அவருக்கு ஒரு குழந்தை வரும், அவரை இழுத்து கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டுவான். எல்லாம் இருக்குங்க ஜி, இந்த பயல என்ன ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், மத்த ஆளா இருந்தா அவனை தூக்கிட்டு வந்து கெட்டி வச்சு அடிப்பேன், அந்த அளவுக்கு ரவுடினா, ஆனா என் பையனா இருக்கானே. அப்ப இந்த சோதனைய நீங்க அதை பார்த்து தான் ஆகணும். You have to face something. அதுல நீங்க லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், உடனே இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அது ஆயிருமோ இதா நினைக்கவே வேண்டாம். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் அல்லாஹ் மொத்தமா சொல்றான், இதை நீங்கள் சோதனை என்று நினைக்க வேண்டாம். இதுல அல்லாஹு தஆலா அந்த தஃப்சீர்ல எழுதும் போது எழுதுனாங்க, ப்ளூரலா சொல்றான், லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும். இந்த ப்ளூரல் ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, பன்மை ஃபார்மை ஏன் குரான் யூஸ் பண்ணுதுன்னா, இதன் மூலமாக முதல் முதலாக அல்லாஹ் அன்னை ஆயிஷாவுக்கு சொல்லுகிறான், ஆயிஷாவே உன்னை பற்றி உண்டான இப்படிப்பட்ட இந்த வதந்திகள் உங்களுக்கு சிரமம் அல்ல, நீங்கள் அதை குறித்து கவலை அடைய வேண்டாம், தசல்லி. இரண்டாவது, இதன் ஊடாக பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே இது உங்களுக்கு சிரமம் அல்ல. உண்மையிலே மனைவியின் வழியாக இந்த சிரமத்தை முழுக்க முழுக்க அனுபவிப்பவர்கள் நீங்கள். இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு மாத காலம் உங்களுக்கு வகி வரல, நீங்க துடிச்சு போயிட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது உங்களுக்கு சிரமம் அல்ல. பெருமானாருடைய இதயத்தை அல்லாஹு தஆலா தடவி கொடுக்கும். இன்னும் எழுதுறாங்க, இதன் ஊடாக பெருமானாருடைய கவலை, அதை தாண்டி அன்னை ஆயிஷாவின் கவலை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு கவலையும் சேர்த்து ஒரு மனுஷனுக்கு கவலை, யார் தெரியுமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பெண்ண பிள்ளைய பெத்தவங்க, தம் மகளின் மீது இப்படிப்பட்ட கரிசனம் என்பதை விட பெருமானாருக்கு இதன் மூலமாக எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துட்டான்னு அழுது கொண்டே இருந்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அன்னை ஆயிஷா அந்த வரலாறுல சொல்லுவாங்கல்ல, பெருமானார் வந்து கேட்பாங்க, ஆயிஷாவே நீ நல்லவளாக, நீ வந்து சுத்தமானவளாக இருந்தால் அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுவான், ஒருவேளை தவறு நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள்னு ஒன்ன, அங்க பக்கத்துல நின்று அழுத ரூஹ் அதுதான். அன்னை ஆயிஷா சொல்றாங்க, கண்ணுல தண்ணி இல்லை, வறண்டு போச்சு, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஹதீஸத்து சின், நானும் சின்ன குழந்தை, 9, 11, 12 வயசு எனக்கு, எனக்கு என்ன தெரியும், நான் உடனே திரும்பி என்ன அப்பா அப்பா அப்பாவை தான் பார்த்தேன், என் தந்தையை பார்த்தேன், அஜிப் அன்னி லி ரசூல் இல்லா, அபூபக்கர் அவர்களே என்னுடைய தந்தையே, எனக்காக வேண்டி நீங்கள் பெருமானாரிடத்துல அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப பெருமானார் என்ன தெரியுமா சொன்னாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லா அத்ரி மா அகூலு லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே நான் உன் மூல உனக்காக வேண்டி பெருமானாட்ட என்ன சொல்றது எனக்கு தெரியல, எந்த ரூஹ் அது, என் உயிரை விட மேலாக பாதுகாத்த ரூஹ் முன்னாடி இருக்கிறது, நான் என்னத்த சொல்லுவேன் ரசூல்லாட்ட, எல்லாம் அங்க மறைவானதா, எல்லாத்தையும் அல்லா வானமண்டலத்து வரை திறந்து காமிச்சிருக்கான், நான் போய் என்னத்த சொல்ல ரசூல்லாட்ட. எல்லாம் என் சொல்றான், அபூபக்கரின் இதயமே லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், இதன் மூலமாக நீங்கள் சிரமம் அடைந்து விட்டோம் என்று ஒரு காலமும் நினைக்க வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், இதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த ஒரு காரியத்தின் மூலமாக, இந்த ஒரு டோரின் மூலமாக அல்லாஹ் கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு சொல்லித்தருகிற செய்தி, உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் உங்கள் நலவுக்குத்தான். அதனால அதை பயங்கரமா நீங்க அதுல போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு காரியம் பண்ணணும், நீங்க சபுர் செய்யணும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது. இந்த காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பொறுமையா இருந்தாங்க. மனதுக்குள்ள கவலை இருந்துச்சு, கவலை இல்லாமலாம் இல்ல, கவலை இருந்துச்சு, பொறுமையா இருந்தாங்க. அன்னை ஆயிஷாவும் பொறுமையா அழுதுகிட்டு தான் இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. வேற எதுவும் இல்ல, அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டானே, என்ன ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டானே, இப்படி நிப்பாட்டிட்டானே, கண் இல்லையா, அப்படிலாம் இல்ல. இதனுடைய விடிவு அங்கே கிடைக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே முழுக்க முழுக்க இருந்துச்சு. லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், ஒரு காலமும் இதை உங்களுக்கு சிரமம், உங்களுக்கு கேவலம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும். ஒரு தஃப்சீரில் எழுதுறாங்க, அந்த தஃப்சீர் உடைய ஆசிரியர் எழுதினாங்க ஒரு நல்ல செய்தி, அதில் அவர் எழுதியிருந்தார். அந்த செய்தியில் சொல்லும்போது எழுதுறாங்க, தஃப்சீர் மாஜிதி என்று சொல்லுகிற அப்துல் மாஜித் தரியாபாதி ரஹமத்துல்லாஹி அலை, மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், அவர் எழுதும்போது எழுதுறார், இறைவனுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இப்படி சோதனையை தருவான். யாரெல்லாம் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் விலாயத்தினுடைய அந்தஸ்தில இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்படி கடுமையான சோதனைகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்களை அடுத்த தரஜாவுக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி. சோதனை இல்லாம எல்லாம் மார்க் போட மாட்டான்ல. உலகமே அப்ரைசல் வச்சிருக்காங்க, செல்ஃப் அப்ரைசல். ஸ்கூல்ல இருக்க வரையும் மார்க் வச்சு பாடம் போட்டு மார்க் போடுறாங்க, பரீட்சை வச்சு. வேலைக்கு போயிட்டப்ப செல்ஃப் அப்ரைசல், நம்மளை நம்மளே இவால்வேட் பண்றான். நீ என்ன செஞ்சிருக்க, ஒரு வருஷம் என்ன செஞ்சிருக்க, உனக்கு காசு கொடுக்கலாமா பாக்குற வேலைக்கு, உன்னை வச்சிருக்கலாமா வேணாமா யோசிக்கிறானா இல்லையா. அப்ப எல்லாம் சொல்றேன், நான் வெயிட் பண்ணுவேன் உன்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது. ஐ வாண்ட் செக். அப்ப அந்த செக் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அந்த அப்துல் மாஜித் தரியாபாத்தி அழகா எழுதுறார், அல்லாஹுவினுடைய நல்லடியார்களுக்கு வலிமார்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். இந்த வாழ்க்கையின், பெருமானாரின் வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹு தஆலா எல்லா சமுதாயத்திற்கும் சொல்லுகிறான், உன்னை நான் உயர்த்த நாடுகிற போது உனக்கு இப்படி தருவேன், ஆனால் உன்னை கை விட்டுருவேன் நினைச்சுக்காது, கை விட்டுருவேன். அடுத்த ஒரு பெரிய லெவல் இந்த ஆயத்து இறங்கின பின்னாடி. அதுவரையும் என்னென்னலாம் பேசி கொண்டிருந்தார்களோ அத்தனை வாய்க்கும் அல்லாஹ் ஒரு பெரிய ஷட் டவுன் போட்டான். அன்னைக்கு மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை அன்னை ஆயிஷாவை குறித்து இன்றைக்கும் கூட யாராவது அன்னை ஆயிஷாவினுடைய கற்புடைய விஷயத்தில் பேசினால் அவர் காஃபிர், அவர் காஃபிர். என்ன சுத்தப்படுத்தி இருக்குது அல்லாஹ், ஆயத்து இறக்கி இருக்குது அல்லாஹ், இதை மாறி மாறி பேசுவது குர்ஆன், இதை உறுதிப்படுத்தியவர்கள் பெருமானார். இனி யோசிச்சா கூட அல்லாஹ்வினுடைய தீனை விட்டு அவர் வெளியே போய் விடுவார். இது எவ்வளவு பெரிய செய்தி, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய கியாமத்து நாள் வரை மாறி மாறி சொல்லப்படுகிற செய்தி. அந்த பரக்கத்தை இந்த அழுத்தத்திற்கு பிறகு அல்லாஹ் தலை, இந்த அழுத்தம், இது எந்த பரக்கத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த பரக்கத்து. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு எத்தனையோ நியமத்துகளை செய்து இருக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு இமாம் அதை குறித்து இமாம் இப்னு கஸீர் என்று நினைக்கிறேன் தன்னுடைய தஃப்ஸீர்ல கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் எனக்கு எத்தனையோ நன்மைகளை நலவுகளை செய்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னே அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக எனக்கு அவர்களை காட்ட வைத்தார். என்ன பார்த்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு முன்பே. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த மனைவிகளில் கன்னிப்பெண் நான் மட்டுமே, என் மடியில்தான் பெருமானாருடைய முபாரக்கான உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. என் மடியில் என் தலை இங்க இருந்தது, என் மடியில் இருக்கிற போது என் வீட்டில் தான் பெருமானார் அடக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்லுவாங்க, எந்த மனைவிக்கும் கிடைக்காத ஒரு பெரிய செய்தி, பெருமானார் வீட்டிலே அல்லது படுக்கையிலே தன்னுடைய மனைவிகளோடு இருக்கும்போது எந்த மனைவியிடத்திலும் வகி இறங்கல்ல, ஆனா நான் இருக்கும்போது வகி இறங்குச்சு, எனக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபை. அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே என்னை சுத்தப்படுத்தினான். அடுத்து என்னுடைய தந்தை பெருமானாருடைய ஹலீஃபா சித்தீக் என்று இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அதே மாதிரி ஹுலித்து தையீபா வ இந்த தையீபத்தின், என்னுடைய குணமும் என்னுடைய படைப்பும் மிக அழகானது. யாருக்காக வேண்டி? இந்த உலகத்தில் உள்ள அந்த அழகான பெருமானாருக்காக வேண்டி. இப்படிலாம் சொல்லுவாங்க, லக்கத நசல இந்தி. கடைசியா அடுத்து இந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றான், அதையும் சொல்லுவாங்க. அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல் ஹுவ கைருல் லக்கும், உங்களுக்கு அது நலவுதான். நீங்கள் அதை குறித்தான சிந்தனைகள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் யா ரசூலல்லா, நீங்கள் அந்த நலவுகளை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்னொரு தப்சீரினுடைய விளக்கத்தில் எழுதினாங்க, இதன் மூலமாக என்ன நலவு? பெருமானாருடைய மனைவியை குறித்து ஒரு பெரிய கூட்டம் அசிங்கசியமா பேசிட்டாங்க, அது அவங்களுக்கு சிரமம்னா இதன் ஊடாக என்ன நலவு கிடைச்சிட போகுது? அதுக்கு ஒரு இமாம் அழகா சொல்றாங்க, அதுவரை முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் தெரியும், ஆனால் அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் இருக்கிறாரே, அவர் முனாஃபிக் என்று தெரியும். மக்கால இருக்கிற வரையும் அந்த குறைசி காஃபிர்களுடைய சிரமம், சொந்தக்காரங்க சிரமப்படுத்தினாங்க நாயத்துல்லாலைக்கும். மதீனாவுக்கு வந்த உடனே இந்த முனாஃபிக்குகளுடைய சிரமம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருக்கு வேறு விதத்தில் மறுதளித்த அந்த கூட்டம். அல்லாஹ் அதை குறித்து தெளிவாக குர்ஆனில் சொல்றான், ஆனா நாயன்சல்லா அலிஸ்லாம் அவங்களை எதுவுமே செய்யல. அதுக்கு ஒரு காரணம் உண்டு, இவங்க தான் இவர் தான் இப்படி சொன்னாரு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து இந்த ஒரு நிகழ்வு அல்ல, பல்வேறு நிகழ்வுகளில் நாயன்சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை அப்துல்லாஹி பின் உபை பின் சலூர். எங்கேயாவது போருக்கு போறதா இருந்தா முன்னாடியே அங்கே தகவல் கொடுத்துருவாங்க, நாங்க வர்றோம் இப்படி வராங்க, முகமது வராங்க, பிளான் போட்டிருக்காங்க. போற இடத்துல திடீர்னு போய்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு கரண்ட் போயிடுவான், இருக்கிற வேற படைகளை கலட்டி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு சிரமம் அல்ல, ரெண்டு சிரமம் அல்ல, பல்வேறு சிரமங்களை தந்திருக்காங்க. நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை ஏன் அடையாளப்படுத்தவில்லை? இவங்களை ஏன் வந்து பிரிக்கல, ஏன் பார்க்கல? இந்த அப்துல்லாஹி பின் உபை பின் சலூலுடைய வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், மதீனாவில் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தால், பெருமானார் அந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால் இவர் ஒரு பெரிய கிரேடு, இவரை வந்து ஒரு பெரிய ஒரு அவை கட்டி அதுல தலைவராக்கி அவருக்கு பின்னாடி நம்ம எல்லாம் போகணுங்கிற லெவலுக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நாயம் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் நிலைமை பார்த்தா எல்லாரும் பெருமானாருக்கு பின்னாடி போனோன்னு இவர் வந்து அதுல சேர்ந்துக்கிட்டாரு. சரி இல்லைன்னா நமக்கு இருக்க அந்த இது போயிரும் என்ற அந்த கிரேடுக்காவடி வந்து சேர்ந்துக்கிட்டார். ஆனா உள்ளுக்குள்ள இல்ல, உள்ளுக்குள்ள நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி உண்டான நல்லெண்ணம் இல்ல, ஈமான் இல்ல, வெளிரங்கமான நடவுகள் மட்டுமே. அந்த அப்துல்லாஹி பின் உபை பின் சலூலை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது, நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவருக்காண்டி தொழு வச்சாங்க, ஜனாசாவினுடைய தொழுகையை பெருமான ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் வச்சாங்க. வச்சுன்னு சொன்னாங்க, அவருக்காண்டி நான் வந்து பாவம் மன்னிப்பு தேடுவேன் நான், அப்பதான் அல்லாஹ் இறக்குனா நீங்க 80 தடவை கேட்டாலும் கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு இறக்கிட்டான். அவர் மீது உண்டான குற்றச்சாட்டுகள் அதிகம் இருந்தாலும் பெருமானாருடைய எண்ணம் கடைசி, அவ்வளவு சிரமப்படுத்தியவருக்கு கூட நாயம் சல்லா அலி செல்லம் தன்னுடைய வாழ்நாளையில என்னை வந்த இந்த நம்பி வெளிரங்கமாக நம்பி இருந்ததற்காகவது அல்லாஹு தாலா அவர்களை மன்னிப்பான் என்கிற ரீதியில் எல்லா வகையிலும் நாயம் சல்லா அலி செல்லம் முயற்சி செஞ்சாங்க. ஹதீசுகளிலே வரும் இந்த நாம படித்த இந்த பனி முஸ்தலக் என்ற போர் குறிப்பிடப்படுகிறது, அது இல்லாத சில வகைகளில் வேற போரை குறிப்பிடப்படுகிறது. அந்த போரில் நடந்த அந்த நிகழ்ச்சியாக வரலாறுகளில் எழுதப்படுகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லைன் ரஜஅனா இலல் மதீனா லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். ஒரு போருக்காக வேண்டி பெருமானார் வெளியே போறாங்க, அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே ரெண்டு கூட்டம் இருந்தது, ஹவுஸ் கூட்டம் ஹஸ்ரஜ் கூட்டம், மதீனாவுல வாழ்ந்த ரெண்டு பெரிய கூட்டத்தார்கள். ஆரம்பத்தில் வந்த புதுசுல முஹாஜிர்கள், மக்காலேருந்து வந்தவங்க கம்மியா இருந்தாங்க, அன்சாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு போக அங்கிருந்து வந்தவங்க கூட்டம் அப்படியே குடிச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை அப்ப பெரிய ஒரு கூட்டம். இப்ப இந்த இதுல அந்த போர் படைக்கு போயிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் ஒரு சஹாபி, ஒரு அன்சாரிய சஹாபி, மக்காலேருந்து வந்தவர், மதீனால உள்ள அந்த ஒரு முஹாஜிர் சஹாபி ஒரு அன்சாரிய சஹாபியினுடைய பின்பகுதியில் தட்டிட்டார். ஏதோ வரும்போது கைப்பற்றுச்சு, என்ன நடந்துச்சு? உடனே இவர் பேச அவர் பேச ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். உடனே இவர் என்ன செய்யறாரு, ஓ அன்சாரி சஹாபிகளே, அவங்க முஹாஜிர்கள் நிறைய பேர் இருக்காங்க மக்காலேருந்து வந்தவங்க, எல்லாம் இங்க வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோங்கிறார். அங்க பக்கத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா, முஹாஜிர்களை இங்க வாங்கினாரு, இவர் அன்சாரிகளே வாங்கினாரு. கொஞ்ச நேரத்தில் அங்க கடுபடு ஆயிடுச்சு. சும்மா சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு, ஒன்னும் பெருசாலாம் அங்க நடக்கல, சும்மா ஒரு தட்டுனதுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் வந்து பெரிய ஒரு சண்டை களமாகவே ஆகுது. உடனே செய்தி பெருமானாருக்கு போகிறது, அது பெரிய கூட்டம், அதுல பெருமானார் ஒரு இடத்துல இருந்தாங்க, இந்த செய்தி பெருமானாருக்கு போகுது. போன உடனே நாயகம் சொல்லாலே செல்லம் உடனே அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு. இந்த செய்தி சொல்லப்படுது. சொல்லப்பட்டவுடனே நீங்க இன்னும் உங்களுடைய ஜாகிலியத்தை விடலையா? பெருமானார் கேட்டாங்க, இன்னும் அந்த ஜாகிலியத்தினுடைய அந்த மடமை இன்னும் கோத்திரம் அப்படிங்கிறது போலியா அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த இடத்துல நின்று பெருமானார் பேசுகிறார்கள், அதாவது அந்த வார்த்தை மாலக்கும் வலி தாவத்தல் ஜாஹிலியா, மாலக்கும் வலி தாவத்தில் ஜாஹிலியா, இன்னும் உங்களுடைய அந்த மடமைத்தனம் போல போல்கே உங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருகருப்பான விஷயத்தை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. முன்தின அப்படின்னு சொன்னா நத்தன் அப்படின்னு சொன்னா இறந்த பாடியிலிருந்து வருகிற வாடை, அதற்கு பேர் நத்தன் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு மூத்தா போன அந்த இறந்த பாடியில கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வர்ற வாடை இருக்குல்ல. அப்ப பெருமானார் சொன்னாங்க, தாவுகா ப இன்னக முன்தின, இது என்ன சண்டை, இதை விடுங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதை இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல், அவருக்கு கடுமையா கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது அவருக்கு ஒரு நல்ல அந்த நேரத்துல ஒரு யோசனை வந்துச்சு, அடடா இப்ப ரெண்டு பேரும் சண்டை கொடுக்கறான், நம்ம கூட்டமும் இன்னொரு கூட்டமும், இந்த நேரத்துல போய் இங்க இடையில ஒரு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் சொல்றாரு, இது என்ன கொடுமையா இருக்கு, நம்முடைய கூட்டத்தார வெளியிலிருந்து வந்தவன் அடிக்கிறான், மக்காலேருந்து வந்து உட்கார்ந்து நம்மால் அடிக்கிறான், நம்மால் என்ன செய்யறான்னா அல்லான்னு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு, அரபுகள் இடத்துல ஒரு பழமொழி உண்டு, உன்னுடைய நாயை டெய்லி கறி போட்டு நல்லா வளர்க்கிற, கடைசியில் அந்த நாய் கையாலே நீ செத்து போற, உன் நாயை உன்னை கழுவி ஒண்ணுது, சம்மின் கல்பக்லியா அகுலக், அது ஒண்ணு சாப்பிடுறதுக்காக வேண்டி நீ அதை வளர்க்கிற, இது என்ன அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செய்தி அவர் சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சொல்றான், இருக்கட்டும் செய்தி இருக்கட்டும், நம்ம இப்ப மதீனாவுக்கு திரும்பி போய் போனோம்னா இந்த கண்ணியமானவர்கள், நம்ம இந்த ஊருக்கு சொந்தக்காரன்ல பூர்வீக குடி, இதுல வந்து குடியேறினாங்களே அந்த மக்காலேருந்து வந்தாங்களே நபி நபி சார்ந்தவங்க அந்த கேவலமானவங்க, அவங்கள இந்த நம்ம ஊரை விட்டு விரட்டுவாங்களாம், இவன் இங்கதான் இருக்கான், அவர் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இந்த கண்ணியமானவர்கள் யார், அவர் தன்னை குறித்து பேசுகிறார், வெளியிலிருந்து வந்து அடுத்த ஊர் குடியாக இருக்கிற அந்த முகம்மதையும் அவரை சார்ந்தவர்களையும் நம்ம மதீனாவுக்கு போனவன அடிச்சு ஓட ஓட விரட்டணும். இந்த செய்தி பெருமானாருடைய காதுக்கு போகுது. யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஹதீஸுகள்ல, பல்வேறு ஹதீஸுகள்ல இந்த செய்தி வருது. ஜெயித் பின் அருக்கம் என்று சொல்லுகிற ஒரு சின்ன வயசு சஹாபி இதை காதுல வாங்கிடுறாங்க. ஏன்னா பெருமானாரை பத்தி இப்படி பேசுறாரு, ஏன்னா ஒன்னா தானே இருக்கும், இங்க இருந்துகிட்டே நான் அவரை விரட்டி விடுவேன்னு பேசுறாரு, இது என்ன அநியாயமான பேச்சு, இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு பெருமானார்ட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், இதுக்கு அடுத்த ஆயத்துலயும் வருது, லா துன்ஃபிகூ அலா மன் இந்த ரசூலுல்லாஹ், இல்ல அலா மன் இந்த ரசூலில்லாஹ் ஹத்தா யன்ஃபு, என்னுடைய கூட்டமே நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், இந்த முஹம்மதும் அவருடைய ஆள்களும் உங்க நபி இருக்கார, அவரும் நபின்னு ஏத்துக்கிட்டோம், அந்த நபி இருக்கார, இந்த மதீனாவுல வந்து ஆட்டம் போடுறதுக்கு ஒரே காரணம் நீங்க கொடுத்த காசு, நீங்க அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்கள வரவேத்து உங்க கூட தங்க வச்சு நீங்க செய்றீங்க இல்லையா, இது ஒண்ணுதான் காரணம், அதனால லா துன்ஃபிகு அலா மன் இந்த ரசூல் இல்ல, பெருமானாரோடு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள், நிப்பாட்டிருங்க காசு கொடுக்காத, ஹத்தா என் பப்து, நீ காசு கொடுக்கணும் அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருவாங்க, நீ காசு கொடுக்கலனா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். இதை வந்து ஜெயித் பின் அருக்கம் என்கிற அந்த சின்ன வயசு தோழர் கேட்டார். கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றாரு. சொன்னோன்னு பாருங்க, பெருமானருடைய எவ்வளவு பெரிய குழுக்கு, அவங்க அல்லாஹுத்தாலா முழுக்க ரஹமத்தாக படைச்சிருந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை, பெருமானாருடைய ஒட்டுமொத்தம், அதனால ரஹமத்துல் லில் ஆலமீன், அதுல மனிதர்கள் ஜின்கள் உலக வர்க்கம் படைப்பு கிடப்பு எல்லாமே அடங்கும். பெருமானாருக்கு அப்படி வந்து வித்தியாசம் பாராட்டி விதர்ப்பம் பாராட்டி தெரியாது, அந்த மனசுல அப்படி யோசிக்க கூட தெரியாது. இந்த ஜெயித் பின் அருக்கம் வந்து யார சொல்லலா, முனாஃபிக்களுடைய தலைவர் அப்துல்லாஹி பின் உபை உங்களை பற்றி இப்படி சொல்லுகிறார், உங்களோடு இருப்பவர்களுக்கு செலவு செய்ய வேண்டாம், உங்களை ஊர்ல இருந்து விரட்டுவேங்கிறார் மதீனா விட்டு, என்ன கொடுமையா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சரியா கேட்டிருக்க மாட்டீங்க, அப்பையும் கூட உங்க காதல அது சரியா விழுந்திருக்காது இல்லை யார சொல்ல நான் நல்லா கேட்டேன் அப்படின்னு. அப்ப சொல்றாங்க அவர் வேற எதையாவது பத்தி பேசியிருப்பாரு, அவர் வேற எதையாவது உன சொல்லியிருப்பாருங்க, அவர் திரும்பவும் அடம் பிடிக்கிறார், யார சொல்ல நான் கேட்டேன், இல்ல இல்ல நீங்க சின்ன புள்ள போங்கன்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு சஹாபி வந்து சொல்றாரு, யார சொல்ல நானும் கேட்டேன் இதே மார்த்தை அந்தால் சொன்னான். பக்கத்துல உமர் ரதி அல்லாஹு தலான்னு இருந்தாங்க. என்ன நடந்திருக்கும், இயற்கையான சுபாவம் உமர் ரதி அல்லாஹ் உடனே டபக்குன்னு கத்தையை உருவிட்டாங்க, யார சொல்ல முருனி இல்ல அக்துல், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க கழுத்தை எடுத்துருவோம் இப்பவே, பிரச்சனை இல்லை. ஹாம் சொல்ல சொன்னும் வேண்டாம், அமைதி அமைதியா இருங்க அப்படின்ட்டு ஒரு அழகான வேலையை பெருமானார் பார்த்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அப்துல்லாஹி பின் உபை பின் சலூலுடைய மகன் இருக்கிறாரே, ஒரு அற்புதமான பெருமானாரின் மீது உயிரையே வைத்திருந்த ஒரு சஹாபி, அல்லாஹ் எங்கிருந்து எங்க கொடுக்குறான் பாரு, அங்கிருந்து இப்படி ஒரு சஹாபி. அந்த அப்துல்லாஹி பின் உபை பின் சலூலுடைய மகனுக்கு பேரு கப்பாப், ஹப்பாப் என்று சொல்லுகிற பேர். நான் சொல்லா அலிஸ்லாம் அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி அப்துல்லான்னு அவருடைய பெயரை மாத்தி வச்சாங்க. அப்ப சொன்னாங்க போய் அப்துல்லாவை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க, போய் அப்துல்லா அவருடைய மகனை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லா ரதி அல்லாஹு தலானு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே நான் சொல்லா அலிஸ்லாம் இந்த செய்தியை சொல்றாங்க, எப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவர் சொல்றாரு, யார சொல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அவரை கழுத்தை எடுத்துறவான்னு கேட்டாங்க. யாரு பெத்த மவன், அவரை காலி பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. தந்தையை கொல்லுவது நியாயமில்லை, நான் அங்கேயும் தந்தையை கொல்லக்கூடாது. மூணு தடவை கேட்டார், யார சொல்ல பின்னாடி அவரை விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன், நான் ஏதாவது அவர்கிட்ட பேசுறேன், ஆனா என்னிடத்துல இருந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க யார சொல்லான்னு. யாரு அப்துல்லா, அப்துல்லாஹி பின் சலூலுடைய மகன் அப்துல்லா கேட்கிறாரு அந்த ஹப்பாபு, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் யார சொல்ல அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க நான் அவரை பாத்துக்கிறேன். என்னப்பா செய்யணும், யார சொல்லல உங்கள் மேனையில் படுக்கிற தண்ணீர் இருக்கிறதே அது பரக்கத்து வாய்ந்தது, நீங்க ஒது செஞ்சு ஒரு தண்ணியை கொடுங்க நான் போய் அதை கொடுப்பாட்டுறேன், அந்த கடுமையான உள்ளம் இன்ஷா அல்லாஹ் மாறிப்போம். அந்த கடுமையான உள்ளம் நீங்க ஒது செஞ்ச தண்ணியில அல்லாஹ் அப்படி கரைச்சிருவான், அதை நீங்க ஒரு தண்ணியில ஒது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டார். அப்படியே எழுதுறாங்க கிதாபுகள்ல. உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சு அந்த தண்ணியை பிடிச்சி கொடுத்தாங்க. இவர் அந்த தண்ணியை எடுத்துட்டு போறார், போய் தன்னுடைய தகப்பனார் குடிக்கிற தண்ணியில கலந்து அதை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த தண்ணியை வாங்கி அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் குடிச்சார். குடிச்சு முடிச்சுட்டு மகன் கேக்குறாரு, நான் என்ன தண்ணி கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க குடிச்சிங்களா அது என்னன்னு தெரியுமா. சில உள்ளத்துல அல்லாஹு தஆலா முத்திரையிட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அந்த செய்திகளை விட்டு. நாம் நம்முடைய திறமை நம்முடைய அறிவு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எந்த அளவுக்கு ரப்பினிடத்துல சரண்டர் ஆகுறோமோ அங்கதான் அப்பந்தான் போய் நம்முடைய வெற்றியும் ஜெயமும் இருக்கும்ங்கிறதுல எந்த எவ்வளவு பெரிய பரக்கத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை பாதுகாத்து வச்சிருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரெஸ்ஸை பாதுகாத்து வச்சிருந்தாங்க, பெருமானார் ஒது செஞ்ச தண்ணியை பிடிச்சிட்டு போய் எல்லா சஹாபியும் வீட்டுல வச்சிருப்பாங்க. இன்னும் ஹதீஸ்ல வருது பெருமானாரினுடைய மேல வேக்கிற வேர்வைய நுபுவத் வஹி இறங்குற நேரத்துல பெருமானார் அப்படி பயங்கரமான ஹாட் நேரத்துல இருக்கிற மாதிரி அப்படி வேத்து வேத்து கொட்டும் நாயன்சலா. உடனே ஒரு டப்பால புடிச்சுக்குவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க எங்க நாங்க எங்கேயாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த வேர்வை எடுத்து எங்களுடைய ட்ரெஸ்ல தடைக்குவோம், அத்தரை விட அருமையா மணக்கும், எங்க காலம் முழுக்க நாங்க வச்சிருந்தோம், எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்க கொடுத்தோம். பெருமானாருடைய பரக்கத்து, ஒது செய்யற தண்ணியை பிடிச்சி வச்சிருந்தாங்க, நோயுடைய நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, முழுமையாக அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். அப்படி பெருமானாருடைய ஒவ்வொரு அங்கமே பரக்கத்து. இவர் சொல்றாரு, நீ என்னத்தை கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியும், நீ என்னத்தை எனக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஃபகால ஹாதா பௌலு உம்மிக், ஹாதா பௌலு உம்மிக், உன் தாயின் சிறுநீரை நீ எனக்கு புகட்டினாய். என்ன வார்த்தை, உன் தாயின் சிறுநீரை நீ எனக்கு புகட்டினாய். அல்ல யார் யார் பாக்குறாங்களா அப்படித்தானே, அவங்களுக்கு அதனுடைய அந்த மனசுக்கு தோதுவா கொடுக்குறான். உடனே அவர் சொன்னார், அப்துல்லா இது பெருமானார் ஒது செஞ்ச தண்ணி, இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தானாலும் அது திருந்துமா அப்படிங்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அங்க ஒண்ணு ஏறல. கடைசியில அந்த ஹதீஸுகள்ல வருது, அங்க மதீனாவுக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு பெருமானார் இப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாராம், யார சொல்லல இஸ்ஸத் பொருந்திய உங்கள் ஷரப்பும் கண்ணியமும் பொருந்திய உங்களை பார்த்து அவர் அதல் கேடுகட்டவர் அப்படின்னா சொல்றாரு. அவன் தான் கேடுகட்டவன், தன் தந்தையை பார்த்து அவர் தான் கேடுகட்டவர். உங்களை அல்லாஹு தஆலா என்றைக்குமே உயர்த்தி வைத்திருக்கிறான். மதீனாவுக்குள்ள ஒரு ஸ்டெப் வர முடியாதுன்னாரு. இவர் தன்னுடைய தந்தையை குறித்து அவர் சொல்றார், மதீனாவுக்குள்ள அவர் ஒரு ஸ்டெப் வர முடியாதுன்னு. இந்த படை திரும்பி போகும்போது வாசல்ல நின்னுட்டாராம். நீ வந்த உன்னை வெட்டி போடுவேன், பெருமானார் எனக்கு அனுமதி தரணும்னாரு. அப்ப அவர் எல்லாத்தையும் போய் புலம்புனாரா, இங்க பாருங்க பெத்த புள்ள இவன் எப்படி இருக்கான் பாருங்க. உடனே இந்த செய்தி பெருமானாருக்கு போது அப்ப சொன்னாங்க, இல்ல இல்ல அவரை விட்டுருங்க, அவர் விட்டுருங்க, அவர் வரட்டும் விட்டுருங்க. இப்ப இந்த ஆயத்தில் நீங்கள் பெருமானாருக்கு செலவு செய்யாதீர்கள், அப்படி செலவு செய்யாட்டி அவங்க ஓஞ்சிருவாங்க. இப்படி எல்லாம் பேசிய ஒரு மனிதர் எவ்வளவு ஒரு விதர்ப்பமாக நம்ம யோசிக்க கூட முடியல. அந்த நேரத்தில் அந்த மகன் கொல்லணும் நின்ன போதும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லணும் அப்படின்னு சொன்ன போதும், மொத்த உலகத்திற்கும் சேர்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இவர் தான் முனாஃபிக்குன்னு தெரியும், இவர் தான் எல்லா வேலையும் பார்க்கிறாருன்னு தெரியும். இவரை கொல்லலாமான்னு தம் மகன் அவருடைய மகன் கேட்கும் போதும், மத்த ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள் கேட்கும் போதும், மொத்த உலகத்துக்கும் சேர்த்து பெருமானார் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா யதஹத்தஸுன் நாஸு அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாப. லா யதஹத்தஸுன் நாஸ், உமரே ரெண்டு நிமிஷம் தலை எடுக்கிறது சாதாரணமா எடுத்துடலாம், ஆனால் ஒரு விஷயத்தை நான் அஞ்சுகிறேன், என்ன தெரியுமா, இந்த முகமது இருக்கிறார தன்னை நம்பி வந்தவர்களையும் கொலை செய்திருக்கிறார் என்று நாளை வரலாறு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அவருக்கு என்னைக்கு ரூஹ் எடுக்கணும்னு நாடுறானோ அன்னைக்கு எடுத்துட்டு போறான். அவர் என்ன சிரமத்தை தந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு நல்லதைத்தான் தர்றான். அதனால நீங்க ஒண்ணு அதுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த சிரமத்தை உள்வாங்குவதன் மூலமாக எத்தனையோ நலவுகள், அந்த ஒரு சிரமத்தை அந்த அன்னை ஆயிஷா உள்வாங்கியதனால் இவ்வளவு பெரிய ஆயத்து இந்த சமூகத்திற்கு. இந்த ஆயத்து மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இதில் ஹைருல்லக்கும் அப்படிங்கிறதுல அந்த இமாம் அவர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, ததம்புருல் குரான் என்று சொல்லுகிற ஒரு குரானுடைய ஆசிரியர் அழகா சில செய்தி எழுதியிருந்தார், அமீன் உல் ஹசன் இஸ்லாஹி சாப், அதில் எழுதியிருக்கார் முதலாவது செய்தி, இந்த சமூகத்திற்கு கிடைத்த நலவு என்னன்னா அந்த முனாஃபிக்குகள் அடையாளம் காட்டப்பட்டார்கள். முனாஃபிக்குகளை அல்லாஹு தஆலா தனியா பிரிச்சு ஒரு அடையாளம், உங்களில் உள்ள ஒரு குரூப் இப்படி இருக்கக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டினான். ஒன்னாவது நலவு. ரெண்டாவது நலவு, அந்த முனாஃபிக்குகள் சொல்றாங்களேன்னு சில அப்படி இப்படி இஸ்லாத்தில், அதாவது கொஞ்சம் சாதா சீதகி இஸ்லாம்ல உள்ளவங்களும் அந்த வார்த்தையை பேசிட்டாங்க. நபி உங்களுடைய மனைவியை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் பேசிவிட்டார்கள். அதுல அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாஹை நாடுகிறான். உங்களுடைய சுத்தப்படுத்துதல் இருக்க தஸ்கியத், அந்த இதயங்களை மாறி உள்ளவங்களை அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இண்டிவிஜுவாலிட்டியில இந்த மாற்றங்கள் பரவாமல் இருப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை உறுதிப்படுத்த சொல்லுகிறான். இது இரண்டாவது நலவாக எழுதுகிறார்கள். மூணாவது, இந்த ஆயத்தை வைத்து அல்லாஹு தஆலா சமூக ரீதியான சில கட்டமைப்புகளை ஏற்படுத்தினான், சமூகத்திற்கென்று சில ஒழுங்குகளை. இந்த வரிசையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சொசைட்டி பேஸ்டு லா அப்படின்னே சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருக்க வேண்டிய குணநலனும் பிளஸ் அதனுடைய சட்டங்களும் வரிசையாக அல்லாஹு தஆலா அடுக்கி வைத்து விட்டான். இது இந்த சம்பவம் இல்லாம சொல்லியிருந்தா பின்னால் வருகிற மக்களும் அல்லது இந்த மக்களும் அந்த ஒழுக்கத்தை எந்த அளவுக்கு உள்வாங்குவாங்கிறது தெரியாது. இப்ப இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய சமூகம் சம்பவம் பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்தது, அதை உடைத்து அல்லாஹு தஆலா இந்த சமூகம் இறுதி காலம் வரை இப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சட்ட நுணுக்கங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை கியாமத்து நாள் வரை வருகிற என்னுடைய உம்மத்து பேசும். இப்ப இத்தனையும் காரணமாக வைத்துதான் அல்லாஹு தஆலா சொன்னா ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு நலவு. அதே மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நலவுகள், லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், எவ்வளவு எவ்வளவு ஒருவர் பாவம் செய்தாரோ அதற்கு தகுந்தபடி தண்டிக்கப்படுவார். ஹதீஸ்கள்ல வருது, சில பேர் இந்த செய்தியை கேட்டாங்க அமைதியா இருந்துட்டாங்க, அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை. சில பேர் கேட்டாங்க, கேட்டுட்டு சிரிச்சாங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை. மூணாவது குரூப் கேட்டாங்க, இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் பரவணுமே நினைச்சாங்க. அதற்குரிய தண்டனை பெருமானாருடைய மனைவியை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நீங்கள் வைத்தால் உங்களுக்கு இந்த தண்டனை. சில பேர் கேட்டாங்க பரப்புனாங்க, அவங்க தான் டாப் மோஸ்ட் ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறான். அல்ல, இந்த எல்லா ஹிட் லிஸ்டையும் விட மேல உள்ள ஆள் யாருன்னு கேட்டா, இதை முதல் முதலில் தன்னுடைய சிந்தனையில இந்த ஃபார்ம வகுத்து எவன் ஏற்படுத்தி விட்டானோ அந்த முனாஃபிக்குகளுக்குத்தான் இந்த தண்டனையினுடைய ஒட்டு மொத்தமாக இது போய் அவர்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மின்ஹும் லஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு. லௌலா இதா சமிஅதுமூஹு தன்னல் முஃமினீன வல் முஃமினாத்து பி அம்புஸிஹிம் கைரா. இப்ப அந்த சட்டத்தை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். முதல் விஷயத்துல அந்த அம்மையாரை பத்தி சொன்னா இது நலவுதான்னு சொல்லிட்டு அவர் பாவிகளுக்கு தண்டனை உண்டு முடிச்சிட்டல. லவ்ல நீங்கள் செய்திருக்க வேண்டாமா? லவ்ல அப்படின்னு சொன்னா க்வெஸ்சன் மார்க். லவ்ல அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஆர்டர் ஃபார்மை விட, ஒருவரை ஏவுவதை விட அவருடைய மனதில் இன்னும் போய் ஆழமாக தைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏ இப்படி செய்யடா அப்படின்னு சொல்லுங்க, தம்பி இப்படி செய்யலாமே, இப்படி செஞ்சிருந்திருக்கணுமே, இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி செய் ஆகுமே அப்படின்னு சொன்னா ஒருத்தனுடைய அட்டன்டிவ் எப்படி இருக்கும்? ஏ செய்யடா மாறும். அந்த மனோநிலைக்கு தோதுவாக அல்லாஹுத்தால இந்த செய்தி இன்ஜெக்ட் பண்றான். லவ்லா இதா சமய துமுகு, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் காதிலே கேட்டால். இப்ப சட்ட வரைவரையும் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சொசைட்டினா எப்படி இருக்கணும், ஒரு சொசைட்டில என்னெல்லாம் நடக்கும், அது இது போன்ற செய்திகள் நடந்தால், அது இன்னைக்கு 2018 வாட்ஸ்அப் பேஸ்புக் என்ன பேசுறோம்னு யாருக்குமே தெரியல. வதந்தி அப்படிங்கறதெல்லாம் வாந்தியா இன்னைக்கு, அதெல்லாம் செய்தியே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு செய்தியை சொல்லணும்னு அது கூட குறைச்சி சென்னாதான் செய்திங்கிறான். செய்தி தாள்கள்லயும் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் ஆக்கி அது இருக்குமோ இல்லையோ, இப்பனா உருவாக்குறான், இவனா உருவாக்கி அதை ஒரு பெரிய உருவகப்படுத்திடுறான். லவ்ல சமயத்துமு, இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்டால் மூமீன்களை. அல்லாஹ் சொல்றான், தன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அம்புஸிஹிம் கைரா. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களை சார்ந்தவர்களை குறித்து நல்லதையே எண்ணட்டும். எப்படி நினைக்கணும்? ஹுஸ்னுஸன், தங்களை சார்ந்தவர்களை குறித்து எந்த செய்தி வந்தாலும் அவர்கள் நல்லதையே நினைக்கட்டும். இந்த ஆயத்துல இந்த மூமினூன் மூமினாத் அப்படின்னு ரெண்டு வருது இல்லையா, அதுக்கு எழுதக்கூடிய விளக்கத்துல எழுதுறாங்க. மூமினூன் அப்படின்னு சொன்னா ஹசான் பின் சாபித், அதே மாதிரி வந்து மிஸ்தஹ் பின் உசாசா, அந்த ரெண்டு பேரை குறித்தும், மூமினாத்னா ஹம்னா பின் ஜஹஷ், அவங்களை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான். இப்ப இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். யார அந்த மேல வந்து இதற்கு தலைமை வகுத்தவனுக்கு நரகம் தான் சொன்னானே, அது எஹு முனாஃபிக்கோட போச்சு. ஆனா இந்த சஹாபாக்களை பெருமானாருக்கு பரக்கத்தில் இருந்தவர்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். பி அம்புஸிஹிம் கைரா, அவர்கள் தங்களை குறித்து நல்லதையே நினைக்க, தங்களைனா தங்களை சார்ந்தவர்களை குறித்து நல்லதையே நினைக்கட்டும். ஹுஸ்னுஸன், மனிதர்களை மட்டும் பற்றி ஹுஸ்னுஸன் அல்ல, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இதே மஜ்லிஸ்ல சொல்லியிருக்கோம், லா யமூதன்ன அஹதுக்கும் உங்களிலே ஒருவர் மௌத்தாகும் போது அல்லாஹுவை குறித்து மிக அழகிய எண்ணங்களோடு தவிர, நீங்க மௌத் ஆவாதன்ட்டாங்க. மௌத்தாவதா இருந்தாசின, அந்த மரணப்படுக்கையில ஒரு மூமின் தன் ரப்பை குறித்து மிக அழகிய சிந்தனைகள், மிக அவனை பொருந்திக் கொண்ட நிலையில், ரப்பு என்ன பொருந்திக்கிட்டான், நான் என் இறைவனை பொருந்திக் கொள்ளுகிறேன், அல்லாஹுவை கொண்டு என்ன நடந்தாலும் எனக்கு, அந்த மௌத்து பெரிய மௌத்து இல்ல. நான் அதுக்குதான் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னேன், மௌத்து நேரத்தில் அந்த துவாவை கேட்க முடியாது. யாரெல்லாம் உன்னை பற்றி உண்டான ஹுசுனு ஜன்னை கொடு, மௌத்தன்னைக்கு கேட்க முடியாது. இது 18 வயசுல கேட்க வேண்டியதுவா? இது 19 வயசுல ஆரம்பிக்க வேண்டியதுவா? காலம் முழுக்க கேட்க வேண்டியதுவா? எப்ப மௌத்தாவர் யாருக்கு தெரியும்? இங்க டீன் டீன் ஓடிக்கிட்டே இருக்கு, பிபி பாக்குற மிஷின், இங்க வந்து அவருடைய கிட்னி பாக்குற மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, நடுவுல படுத்து கிடக்கும், பக்கத்துல உள்ளவங்க சாவானா மாட்டானா, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு இருக்கான், அல்லது எவ்வளவு சிரமமா இருக்குன்னு ஒவ்வொருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனே நான் எப்படா மூத்தாமே போகணுமே சீக்கிரம், இவ்வளவு சிரமமா இருக்கே அப்படி பெருமானார் சொன்னாங்க. இது இல்ல, அழகா ஒது செஞ்சு அவருடைய எல்லா தேவைகளையும் முடிச்சு அவர் கடன் இல்லாம அவருடைய இவாதத்துகளை பரிபூரணப்படுத்தி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டு வர்றேன், இன்ஷால்லா நீங்களும் ஒரு நாளைக்கு வருவீங்க, அங்க வச்சு பாத்துக்குவோம், பை பை அப்படின்னு. என் அல்லாஹ் எனக்கு எல்லா விதத்திலையும் அருமையான வாழ்க்கையை கொடுத்துட்டான், நான் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு என்னுடைய எல்லா நிலை இபாதத்துகளையும் பூர்த்தி செய்து நான் புறப்பட போறேன் ஒருத்தன் சொல்லி மௌத்தானா, அது என்ன மௌத்து? இப்படிலாம் கிடைக்குமானா? லட்சோப லட்சம் உயிர்களுக்கு, ஆத்மாக்களுக்கு அல்லாஹ் அப்படி தந்திருக்கான். லட்சோப லட்சம் ஒண்ணு இல்ல, லட்சோப லட்சம் ஆத்மாக்கள் இப்படித்தான் மரணிக்கிறன. அதனாலதான் மிக மெதுவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேளு இந்த துவாவை கேளு, யாரெல்லாம் நான் மௌத்தாகும் போது உன்னை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு உலகத்தை விட்டு ரொம்ப சந்தோஷமா உன்கிட்ட நான் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கடைசி மௌத்து நடைய இடத்துல அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி கேட்கான், அனுப்பி கேட்பான், ஹதீஸ்களில் வரும், யா ரசூலல்லாஹ் நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான், நீங்க விரும்பினா இருந்துக்கலாம், இப்படி எந்த சாய்ஸபுல்லா எந்த ரூவும் கிடையாது, வருவார் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், கொடுத்த மாதிரி வருவார் வாங்கி அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இங்கே பக்கத்துல அது இது ஒருத்தர் சொன்னார், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போன வாரம் நல்லா இருந்தாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்ற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது மௌத்து, வெறும் 45 வயசு 46 வயசு தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக், இப்படி மௌத்தாயிட்டது. அடடா அந்த போன டாக்டர் ஒன்றும் சொல்லல, ஆம்புலன்ஸ் அந்த நேரம் வந்திருந்தா இவர் வந்து கொண்டு போயிருக்கலாம். இந்த உலகத்தில் நோய்களுக்கு மருத்துவம் உண்டே தவிர மௌத்துக்கு எவன்ட்டையும் மருந்து கிடையாது. இவன் ஆம்புலன்ஸ்ல கூட்டிகிட்டு போனாலும் அங்க படுத்திருக்கவே பல பேர் மௌத்தா போறானே, உயர்ந்த டாக்டர்கள் பார்க்க பார்க்கவே ரூஹு போய்கிட்டு இருக்கே. மௌத்துக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. பெருமான ரசூலுல்லாஹி அழகா சொல்லுவாங்க, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, 99 நோய்க்கு மருந்து, 99 நோய்க்கு அந்த ஒரு வார்த்தை மருந்து. ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து இல்லை, அந்த ஒரு நோய் மௌத்து. அது இல்லை, மௌத் என்ற நோய்க்கு இந்த உலகத்தில் எவனாலையும் மருத்துவம் பார்க்க முடியாது, அது மருத்துவர் பார்க்கிற வேலை, மருத்துவரே பார்க்கிற வேலை. அதனால நம்மளும் திரும்ப அப்படி ஒரு வார்த்தையை பேசக்கூடாது. ஒருத்தர் மௌட்டா போயிட்டாருன்னா அஜல் வந்துருச்சு, அவன் டாக்டர் இருந்தாலும் இல்லாட்டியும் மாத்திரை ஓட்டாலும் ஓடாட்டியும் அன்னைக்கு காலையில் அவுட்டு. நோய்களுக்கும் மௌத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர் இழுத்துக்கிட்டே பல வருஷம் கிடக்குறானே, எத்தனையோ பேர் பாயிலே கிடக்குறான், எல்லாரும் நினைக்கிறாங்க புண்ணு வந்துருச்சுங்கிறான், இவன் போக மாட்டேனேங்கிறான் அப்படிங்கிறான், அட மௌத்து வர மாட்டேங்குது. இது அஜல், அஜல் செய்தி. மௌத்துக்கு யாராலும் மருத்துவம் பார்க்க முடியாது, வேற பொருட்களுக்கு வேற நோய்களால் ஒரு மனுஷன் மௌத்தாகவும் மாட்டான், அதை நல்ல தெளிவா உள்ள இறங்கணும். அதனால யாருக்கு மௌத்து வந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது அழகான அந்த எண்ணங்களோடு ரப்பை பொருந்தி கொண்டு அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டாங்கிற அந்த சந்தோஷத்தோடு கலிமாவை சொல்லி கடன்கள் இல்லாத, கடன்கள் இல்லாத அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல அவர் பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு போயிடுறாரு. பெருமானார் சொன்னாங்க, யாருக்கும் தொலை வைப்பேன், முனாபிக்கு கூட தொலை வைப்பேன், கடன் உள்ளவனுக்கு தொலை வைக்க மாட்டேன். நரகவாதி நல்லா முத்திரை குத்தி அனுப்பிச்சுட்டான், நீங்க 80 ரூபாய் கேட்டாலும் ஏத்துக்க மாட்டேன்ட்டான், அல்ல அவருக்கு கூட நான் முன்னாடி தொழு வச்சிருப்பேன், அல்ல நானா ஒரு நபியாக இருந்து தொழுவிக்கிறேன், அல்ல ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலான்னு. ஆனா கடன் இருக்கான்னு கேட்ட உடனே 2 ஸ்டெப் பின்னாடி போயிரும். பெருமானாருடைய நுபுவத்தினுடைய கால் நான் பொறுப்பு, யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் கடனுக்கு நான் தொழு வைப்பேன், முடிஞ்சு போச்சு செய்தி. அல்ல எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தரணும், இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுட்டு அல்லான்னு போயிட்டு அது அவ்வளவுதான் சுவாகாங்கிறான் கேட்டா, அது அவரோட சுவாகாங்க, அவரோட போச்சு எல்லாம் முடிஞ்சு. ஒரு நயா பைசா யாருக்கும் கடன் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ்வின் இடத்துல கேட்க வேண்டும். அப்ப சொன்னாங்க, மினல் இஸ்ம் இதா சமயத்து மூஹு தன்னல் முஃமினீன வல் முஃமினாத்து பி அம்புசிஹிம் கைரா, உங்களுடைய சகோதரர்களை குறித்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் நீங்கள் நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே. இதுதான் சுன்னா, இதுதான் முறை. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யுபல்லிகுனி அஹதும் மின் அஸ்ஹாபி அன் அஹதின் ஷய்யா, என்னுடைய சஹாக்களே எந்த சஹாபியை பத்தியும் எந்த செய்தியும் என்கிட்ட சொல்லாதீங்க, என்ன நான் உங்களை பார்க்கிற போது நான் என்னுடைய மனதை சலீமுஸ் சதுர், A flat thought. எந்த யாரை பத்தி எந்த நெகட்டிவிட்டி இல்ல, பாசிட்டிவ் இல்ல, அப்படி வரணும்னு நினைக்கிறேன். இன்னி உஹிப்பு அன் உக்ருஜ இலைக்கும் வான சலீமு சதர், யாரை பற்றியும் குற்றம் குறைகள் காணாத மனதோடு நான் வர நினைக்கிறேன். அப்ப அந்த மனசு, நீங்கள் யாரை பற்றி எதுவும் செய்தி உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் உடனே சொல்லணும், நீங்கள் உடனே என்னனோ மன ரீதியாக இவர் அப்படி செய்திருக்க மாட்டார், அப்படி சொல்லாதீர்கள். மனசால நினைக்கிறது மட்டுமல்ல, வாயாலையும் நீ ஒரு வார்த்தையை சொல்லணுங்க. நல்லா மனசால அவர் நல்லவர் நினைக்கிறது மட்டும் இல்ல, வாயாலையும் சொல்லணுமா? என்னது இது? அபாண்டமான இட்டுக்கெட்டு, இது ஒரு வதந்தி, இப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு சொல்றோம். இதை ஏன் இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சில சஹாபாக்கள் கேட்டுட்டு, சில பேர் கேட்டுட்டு பதிலே சொல்லாம சும்மா இருந்தாங்க. சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, பதில் சொல்லணும்னா நம்ம இல்லைல்ல, அப்படிதானே? நம்ம ஒரு விஷயத்த நம்மள்ட்ட யாராவது சொல்றாங்க, நம்ம அதுக்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல, நம்ம அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுல பிரச்சனை இல்லை இல்லைன்னு நல்லா சொல்றான். பிரச்சனை உண்டுங்கிறான். நீ எந்த எண்ணத்தை உன் மனதில் விதைத்திருக்கிறாயோ அதை நீ வெளிப்படுத்த வேண்டும். அதான் இக்கும் முபீன். நீ உன்னே சொல்லணும், அப்படி சொல்லாதீங்க, இது தப்பு. எது வரையும் ஒரு மனுஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இத அந்த செயல் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிற வரை, ஆதாரத்தோடு ஒரு செயலை ஒருத்தன் ஒருத்தன் தினா செஞ்சான், நான்கு சாட்சிகள் கண்ணால பார்த்ததை கூட்டிட்டு வந்துட்டாங்க, அப்ப இஸ்லாமிய தண்டனை வேலை செய்யும், அப்ப வேற பிரச்சனை. அது இந்த காது வழி செவி வழி செய்திகள், வெறும் வதந்திகளை மட்டும் யார் என்ன சொன்னாலும் எவரை பற்றி சொன்னாலும் கேட்கவே கூடாது. ஹாதா இஸ்கும் முபீன், இது ஒரு பகிரங்கமான வதந்தி அல்லது ஒரு தவறான இட்டுக்கட்டு என்று சொல்லி நீங்கள் விட்டுவிட வேண்டும். இப்படி சொல்லுவது ஒரு சுன்னா. அல்லாஹ்வினுடைய இன்னொரு கிதாபில் எழுதுறாங்க, ஹாதா வாஜிபுன், இட் இஸ் எ மேண்டேட்டரி. நினைக்கிறது மட்டுமல்ல சொல்லுவது மேண்டேட்டரி, கடமை இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு ஃபர்துக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, தன் நஃப்ஸை குறித்தே ஒருவர் தனக்கு தாங்கே தீங்கை ஒரு காலமும் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார். தனக்குத்தானே ஒருத்தன் தீங்க ஏற்படுத்திக்குவானா? ஏற்படுத்த மாட்டான். அதனால உடனே இந்த வார்த்தையை அவர் சொல்லட்டுமாக, இந்த செய்தியை அவர் சொல்லட்டுமாக என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான், மின்ஹும் மக்தஸம் காலு ஹாதா இஃக்கும் முபீன் வலவுலா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹத فَإِذَا لَمْ يَأْتُوا بِالشُّهَدَاءَ فَأُولَئِكَ عِنْدَ اللَّهِ هُمُ الْكَاذِبُونَ. அப்படி யார் மீதாவது நீங்கள் பாலியல் ரீதியான இட்டுக்கட்டை வைத்தால் நான்கு சாட்சிகளை கொண்டு வரணும், கொண்டு வரலன்னா நீங்கள் பொய்யர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் ஒரு பொய்யர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷரியத்திகி, அல்லாஹ்வினிடத்திலன்னா அல்லாஹ்வினுடைய ஷரியத்தில், என்ன இவன் பொய்யனா நல்லவனான்னு அல்லாஹ்க்கு ஏற்கனவே தெரியும். அல்லாஹ்வுக்கு இவன் என்ன பேசுறாங்கிறது விளங்கும். ஷரியத்தினுடைய அடிப்படையில் அவர் பொய்யராக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக வந்து அவர் பொய்யர் என்ற லிஸ்ட்ல வந்துட்டா அதுக்கு என்ன தரவுகள் உண்டோ அது செய்யப்படணும். இப்ப இந்த ஆயத்து இறங்கிருச்சு, இப்ப இந்த நாலு பேரும் பேசிட்டாங்க. பேசின உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து இருந்தாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பொறுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன், காரணம் இருக்கிறது. தன்னுடைய மனைவி இடத்துல போய் ஏன் இப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது. ஆயிஷாவே நீ பாவம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்டா, தான் மனைவியை பெருமானார் நம்பலையா? அப்படி அல்ல, அதுக்கு காரணம் இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த நாலு பேரும் பேசினாங்கல்ல, பேசிட்டு யாரும் சாட்சியை கொண்டு வரணும். இதுக்கு சாட்சி இல்லை, சாட்சி இல்லை. அப்போ திரும்ப சொல்லப்படுகிறது, சாட்சி இல்லாமல் ஒரு அபாண்டமான ஒரு பத்தினி பெண்ணின் மீது இட்டு கட்டினால் அவருக்கு ஹத்து கடமையாக ஆகும். அவருக்கு 80 கசையடிகள் கொடுப்பது இஸ்லாமிய சட்டம். அவங்க சொல்ற வரையும் அவங்கள்ட்ட எந்த ஆத்தன்டிகேஷனும் இல்லை. பெருமானார் பொறுமையா இருந்தாங்க, உடனே அதை மறுக்கிறதுக்கு இல்லை, வகி வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வஹி இறங்கின உடனே வரலாறுகளில் எழுதப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸானை கூப்பிட்டாங்க, மிஸ்தஹ கூப்பிட்டாங்க, ஹம்னாவை கூப்பிட்டாங்க, 80 கசையடி அடினாங்க. ஹதீஸுகளிலே வருகிறது, ஹுத் ஹஸ்ஸான் பின் சாபித், ஹஸ்ஸான் பின் சாபித் கசையடி அடிக்கப்பட்டார். அன்னை ஆயிஷாவின் மீது இட்டு கட்டியதற்காக வேண்டி ஹஸ்ஸானுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. வரலாறு பாடம். ஹம்னா பின் ஜஹஷ், பெருமானாருடைய மனைவியின் சகோதரி, ஜைனப் பின் ஜஹஷினுடைய சகோதரி, ஹம்னாவிற்கு 80 கசையடி கொடுக்கப்பட்டது. அதே போன்று மிஸ்தஹ், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரியின் மகனுக்கும் 80 கசையடி கொடுக்கப்பட்டது. வரலாறு மறக்காமல் அந்த செய்தியை பதிவு செய்கிறது. இவங்க 3 பேரும் கசையடி வாங்கினாங்க. இன்னும் சில ஹதீஸுகள்ல வருது, சில செய்திகள்ல வருது, முஃபஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கும் கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. சில பேர் சொல்றாங்க கொடுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்கன்னு. ஆனா ஹதீஸுகள் எழுதப்படுகிறது, அந்த முனாஃபிக்கின் தலைவரையும் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 கசையடி கொடுத்தார்கள், கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதோட இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாவத்தை செய்தவர்களுக்கு உலகத்திலும் தண்டனை உண்டு, மறுமையிலும் தண்டனை உண்டுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான், தௌபாவை நீங்கள் செய்யுங்கள். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசல. ஏன்னா ஆத்தன்டிகேஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சு, அந்த பெண்மணி மிக பரிசுத்தமானவர்கள், அன்னை ஆயிஷாவை போன்று ஒரு பரிசுத்தம் இல்லை என்று குர்ஆனின் மூலமாக விளங்கிவிட்டது. ஹதீஸுகளிலே வருகிறது, அந்த முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இட்டுக்கட்டு நடந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அந்த மன்னருடைய மனைவி என்ன செஞ்சா, திருமணம், அவர் என்னை வந்து தவறாக அழைத்து விட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை வைத்து அந்த உண்மையை வெளிப்படுத்தினான். இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் இதே போன்று இட்டு கட்டப்பட்டது. பெண் தானே, உலகத்தில் அவங்க தானே மாற்றாளுங்க. அந்த குழந்தையை சுமந்து கொண்டவர்கள் வரும்போது உலகத்தில் எல்லாரும் சொன்னா, உங்க அத்தா இப்படி இல்லையே, மா கான அபூ கிம்ரா ஸௌஇம் வமா கானத் உம்முக்கி பகிய, அன்னை ஆயிஷா அன்னை உம்மு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கூறு சொல்லுச்சு, உங்க தகப்பனார் மிக நல்லவர், அவர் கெட்டவர் இல்லையே, உங்க தாயும் விபச்சாரி இல்லையே. இப்படிப்பட்ட வார்த்தை. அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க பேசாதீங்க, 3 நாளைக்கு வந்து என்ன, நான் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன், அதாவது மௌன விரதம். இன்னைக்கு சொல்றான் இல்லையா, அன்னைக்கு அல்லாஹ் சொன்னா மௌன விரதம், நான் பேச மாட்டேன், ஒன்லி இஷாரா மட்டும்தான். குழந்தையை பெத்தெடுத்துட்டு வர்றாங்க. அப்ப திரும்ப வந்து கேட்ட போது அவர்கள் தன்னுடைய பிள்ளையை கை காட்டினாங்க, ஈசா அலைஹி ஸலாத்த. தொட்டுல உள்ள குழந்தை எப்படி பேசணும்னா, அந்த புள்ள பேசிச்சு, தன்னுடைய தாயை பரிசுத்தமானவள் அந்த புள்ள நிரூபிச்சிச்சு. 3வதாக அன்னை ஆயிஷாவை குறித்து அல்லாஹ் ஒரு 10 மேற்பட்ட வசனங்களை இறக்கணும். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், ஹதீஸ்ல வரும்போது வரும், ஒவ்வொரு நபிமார்களை குறித்தும் அவர்களுடைய சில நேரங்களில் அவர்களுடைய மனைவியை குறித்தும் சொல்லப்படுகிற அந்த செய்திகளில், அன்னை ஆயிஷாவை குறித்து சொல்லப்படுகிற இந்த செய்திகளில் பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் ஆண்களை பற்றி, ஆண்களில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெண்களில் இருக்கிற நல்லவர்களில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், கமாலும் கமுல மின ரிஜாலி கதீர், நுபுவத் ரீதியாகவும் அதே போன்று விலாயத் ரீதியாகவும் அல்லாஹ்வினுடைய இறை நேச செல்வர்களாக இருந்த பல்வேறு ஆண்கள் இருக்கிறார்கள். கமுல மின ரிஜாலி, ஃபுல்ஃபில் ஆனவங்க கதீர், நிறைய பேர். வலம் யக்முல் மின நிச இல்ல மரியம் பின்த் இம்ரான், ஆனால் பெண்களில் முழுமையானவர், அறிவால் சிந்தனையால் முழுமையானவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மனைவி அன்னை, இந்த எல்லா உலகத்தினுடைய பெண்களிலே அன்னை ஆயிஷாவினுடைய அந்த மரியாதை, அந்த பதில் இருக்கிறது. அந்த சிறப்பு என்ன தெரியுமா, கஃபதுலி சரீதி அல சாயிரி தஆம், கஃபதுலி சரீதி அல சாயிரி தஆம், இந்த எல்லா உணவுகளுக்கு மத்தியில் சரீது என்கிற அந்த உணவுக்கு என்ன மரியாதையோ. நீங்க சொன்னா பிரியாணி, வேற ஏதாவது என்ன இருக்காதான். நீ பிரியாணி அப்படி ஒண்ணு இல்லாததா போச்சு இல்லையா? அப்ப அது சாதாரண, அதுல என்ன நல்ல ஹை ஐட்டமா இருக்கோ அந்த சரீது அந்த காலத்துல அருமையான உணவு, நல்ல பணக்காரத்தனமான சாப்பாடு. அத பெருமானார் சொன்னாங்க, மற்ற உணவுகளுக்கு இடையில் சரீதுக்கு இருக்கிற மரியாதை மற்ற பெண்களில் அன்னை ஆயிஷாவுக்கு உண்டு என்கிற செய்தியை நான் சொல்ல அலை செல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் சொல்லல, இந்த இடத்துல இன்னும் பல்வேறு செய்திகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை குறித்து சொன்னார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி, ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து அன்னை ஆயிஷாவிடத்தில் சொல்லப்பட்டது. பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் எப்பெல்லாம் ஹஸ்ஸான் பின் சாபித் வர்றாங்களோ, ஒரு பெரிய தலைவாணியை போட்டு ரொம்ப கண்ணியமா அவங்கள உட்கார வைப்பாங்க. ஒரு நாள் கூட மன ரீதியாக யோசிச்சு அன்னை ஆயிஷா அவங்கள்ட்ட நடந்துகிட்டதே கிடையாது. ஒரு பெரிய தலைவாணியை போட்டு அவர் எப்போ வந்தாலும் ஒரே படாடோபமா கிடக்கும். அப்ப ஒரு சகோதரர், இன்னொரு சகோதரர் அன்னை ஆயிஷாவினுடைய ஒரு சொந்தக்காரர் உள்ள இருக்காரு. அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏமா உங்களை பத்தி தானே இவர் பேசினாரு, இவரை பத்தி தானே அல்லாஹ் உத்தாலா நாளை மறுமையில தண்டனை கொடுப்பேன்னு சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு போய் இவ்வளவு பெரிய படாடோப வரவேற்பா, இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்களாம், அப்படி சொல்லாதீர்கள், ஒரு காலமும் அப்படி சொல்லாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, ஹஸ்ஸான் இருக்கிறாரு அவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்த சஹாபி. இந்த ரெண்டு பேரும் மிஸ்தஹம் சரி ஹஸ்ஸானும் சரி, அதைத்தான் அந்த தட்டி விழுந்தப்ப அவங்களுடைய தாயிட்ட அன்னை ஆயிஷா சொன்னது, மிஸ்தஹ பத்தியா வீணா போகணும்னு சொல்றீங்க, நாசமா போகணும்னு, மிஸ்தஹ பத்ர் சஹாபி ஆயிற்றே. பத்ரில் கலந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மரியாதையை கொடுத்திருந்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யஅமலூ மா ஷிஅத்தும் யஅமலூ மா ஷிஅத்தும் இன்னல்லாஹ கத் கஃபர லகும் மா தக்கதம் வமா தஅக்கர். சஹாபிகளே, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களே, நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் முன் பின் பாவங்களை மன்னிச்சுட்டாமா. அதனால சஹாபாக்கள் வந்து பத்ரில் கலந்துகிட்டவருன்னா ஒரு விஐபி அவரு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஸ்ஸான் பின் சாபத்தை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்களாம், அவர் பத்ரில் கலந்தவர், அவர் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இரண்டாவது, அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அவருடைய சொர்க்கத்தை குறித்து நான் ஆதரவு வைக்கிறேன், அவருக்காக வேண்டி துவா செய்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவரை அவர் பெருமானாரை குறித்து பாடியதை போன்ற இன்னொருத்தர் பாடல, அவர் பெருமானாரை குறித்து பாடியது போன்ற இன்னொருத்தர் பாடல. அன்னைக்கு சொன்னேன், அவர் சொன்னார், இன்ன அபி என்னுடைய தகப்பனும், இன்ன அபி வ வாலிதிஹி வ இர்தைலி இர்தி மின்கும் முஹம்மதின் மின்கும் வபாஉ, நானும் என் உயிரும் என் தகப்பனார் உயிரும், அவர் தகப்பனார் என் தாத்தாவினுடைய உயிரும் பெருமானாருடைய அந்த கண்ணியத்திற்கு முன்னால் அர்ப்பணம்னாரு. இந்த வார்த்தையை வேற யாரும் சொல்லல, தன்னை மட்டும் சொல்ல, நான் எங்க அத்தா எங்க அத்தாவோட அத்தா வரலாறுல எழுதப்படுகிறது. இந்த மூணு பேருமே 120 வருஷம் வாழ்ந்தாங்க, எ சீக்ரெட் ஃபேமிலி. ஹஸ்ஸான் 120 வருஷம் வாழ்ந்தார், அவங்க அத்தாவும் 120 வருஷம், அவங்க அத்தா தாத்தா இருக்காரு அவரும் 120 வருஷம். அப்ப அவர் சொல்றா, நானு எங்க அத்தா எங்க தாத்தா எல்லாம் பெருமானாருக்கு முன்னாடி நாங்க பூரா அர்ப்பணம், அவங்களுடைய கண்ணியத்திற்கு முன்னால் நாங்கள் அர்ப்பணம். இந்த வார்த்தையை சொன்ன ஒரு மனிதரை குறித்தா நான் திரும்ப தப்பா என்னவேன் மாட்டேன், அப்படி ஒரு காலமும் நான் அவர்களை குறித்து நினைக்க மாட்டேன் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். சரி, அதுக்கு அடுத்த நிலையில பெருமானார் அவர்கள் அவர்களோடு என்ன விதமான நிலையில் பாடு கொண்டார்கள் என்பதை குறித்தும், அடுத்தடுத்த வசனங்கள்ல அந்த நிலையில் எப்படி அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், உலக மக்களுக்கு இதன் மூலமாக என்ன பாடம் கிடைக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அதற்கு பின்னே வரிசையாக சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் அதை கேட்கிற வரை எதை நாம் கேட்டோமோ அதை விளங்குகிற, அதை வைத்து அந்த குர்ஆனை சிந்திக்கிற, பெருமானாரை குறித்தும் அவருடைய அகல பைத்துகளை குறித்தும் பிரியம் வைக்கிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.